SBS தமிழ்.
வணக்கம் திரு செழியன்.
வணக்கம்.
முதலில் நீங்கள் இயக்கிய டூலெட் திரைப்படத்திற்கு தேசிய விருது பெற்றிருக்கிறீர்கள், அதற்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்கள்.
நன்றி, நன்றி.
டூலெட் திரைப்படம், அதாவது நேஷனல் அவார்ட், தேசிய விருதுக்கு அறிவிக்கப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது ஆச்சரியமா இருந்ததா, அதிர்ச்சியா இருந்ததா, இல்ல நீங்க இதை எதிர்பார்த்தது தானா?
அதாவது அந்த லைவ் நான் பார்த்துட்டு இருந்தேன், டிவியில் வர லைவ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு படங்களாக அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. தமிழ் படம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போ நாங்கள் தமிழ் வரப்போகுதுன்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டோம், அது இல்லை. அப்புறம் ரெண்டு மணி நேரம் கொஞ்ச நேரம் கழித்து சில பேர் கேட்டாங்க, தமிழ் என்ன சொல்லலை அப்படின்னா, அவர் அந்த பத்திரிக்கையை திருச்சி பார்த்து, ஆமா சாரி தமிழ் வந்து டூ லேட் அப்படின்னாரு. அப்போ அந்த நிமிடங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தெரியுமையாக தான் இருந்தது. ஒரு நம்ம படம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு தெரியுங்களா, அதுதான் இருந்தது. அப்புறம் அறிவிச்சோடனே சந்தோஷமா இருக்கும்.
பொதுவாகவே தமிழ் திரைப்படங்களுக்கு நிறைய விருதுகள் வருவது உண்டு, ஆனால் இந்த முறை மூன்று விருதுகள் அப்படித்தான் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது சில இடங்களில் இந்த தெரிவு குழுவில் இருக்கின்ற ஜூரிகளை பற்றின விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் அப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து 10 விருதுகள் வந்தது. சில நேரங்களில் ஒரு 8 விருதுகள் வருது, சில நேரங்களில் மலையாள படத்துக்கு போகுது, சில நேரத்தில் பெங்காலி படத்துக்கு போகுது. அது படங்களோட தரத்தை வச்சு சில நேரங்களில் தீர்மானிக்கப்படுதா இல்லை எனக்கு தெரியல. என்னென்ன
உங்களுடைய திரைப்படத்தை பற்றி பேசுவோம். டூலெட் திரைப்படத்திற்கான அந்த இன்ஸ்பிரேஷன் கரு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கலாமா?
பிலிம் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் அவங்க எடுக்கிற படத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு அவங்க சொந்த வாழ்க்கையிலேருந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படுற இன்ஸ்பிரேஷன், சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படுற கதைகள் தான் ரொம்ப உண்மையாகவும் வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இப்போ நான் தொடர்ந்து உலக சினிமாக்கள், உலகத்தின் தரமான படங்களை பார்க்கும்போது அந்த படங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக, யதார்த்தத்துக்கு மிக அருகில் இருக்கு. அப்படி நான் வந்து 2007 வந்து வீடு தேடுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது, அந்த வெயிலில் இதே மாதிரியான சென்னை வெயிலில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது, இதுக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது நம்ம பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு 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 நொடி எனக்கு தோணுச்சு. இருந்த சூழல் வந்து இந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கான களம் அங்கே இல்லை. அப்போ சரியான ஒரு காலத்தில், சரியான ஒரு நேரத்தில் இந்த படத்தை செய்யணுங்கிறது தான் நான் எழுதி வச்சிருந்தேன். இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துருச்சு, இண்டிபெண்டன்ட் சினிமா உலகம் முழுக்க வந்து ஒரு ஒரு கவனம் வந்துருச்சு, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்துருச்சு, ஒரு படத்தை நம்ம மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கு. எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த படத்தை நாங்கள் எடுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்து எடுக்கோம்.
சரி, இண்டிபெண்டன்ஸ் சினிமா, நீங்கள் கூறியது போல டிஜிட்டல் மயமானதினால் வந்த ஒரு அசூர வளர்ச்சி என்று சொல்லலாம். அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று நினைக்கிறீர்கள்?
எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் சினிமாங்கிறதா பின்னாடி சினிமாவை ஒரு ஆளக்கூடிய இடத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். காரணம்னா, ஒரு பக்கம் வணிக சினிமாங்கிறது ரொம்ப சிறப்பா ஒரு பக்கம் பெரியாவில் இயங்கிக் கொண்டு இருந்தா கூட, இண்டிபெண்டன்ஸ் சினிமா என்பது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய ஒரு இடமா அது மாறுது. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கவிதை எழுதுவதோ ஒரு பத்திரிகையில் எழுதுவதோ வந்து யாரோ ஒரு சிலர் தான் எழுதக்கூடியதாக, யாரோ ஒரு சிலர் தான் புத்தகமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் பதிவுகளை பண்ணலாம், எடுக்க ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், ஒரு இடம் வந்து ஒரு விதமான சுதந்திரம் வந்தது மாதிரி. சினிமாலேயே வந்து டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கு பிறகு, இப்போ நீங்கள் ஒரு சினிமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன குரூ வச்சுக்கிட்டு, ஒரு நல்ல கதையை வச்சுக்கிட்டு, ஒரு ஒரு எளிமையான ஒரு கேமரா வச்சு நீங்கள் படத்தை எடுத்துட முடியும். அது ரிலீஸ் பண்ணுறதுக்குமான இப்போ உடம்பு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கு நீங்கள் அதை பிச் பண்ணி அதை அனுப்பி பார்க்க முடியும். போட்ட முதலீடும் திரும்பி வர்றதுக்கான ஒரு இடமும் இருக்குது. அப்போ அப்புறம் எளிமையான சிம்பிளான கதைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமும் இப்போ வந்துருச்சு. தமிழ்நாடு என்கிற ரீஜினல் சினிமாவை தாண்டி ஒரு சேலம் சினிமா, ஒரு மதுரை சினிமா, ஒரு திருநெல்வேலி சினிமா மாதிரியான இன்னும் ஒரு ஊர்களுக்குள் போந்து அங்கங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வந்துருச்சு. இந்த தனித்துவத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமும் அவசியமும் இருக்குது. தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக தான் இண்டிபெண்டன்ஸ் சினிமா இருக்குது. அதுதான் எதிர்காலத்தில் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் நம்புகிறேன்.
நீங்கள் கூறுவதை பார்க்கும்போது மக்களுக்காகவே நீங்கள் படம் செய்ய விரும்புவதாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்களுடைய படைப்புகளை மக்களிடம் சென்றடைய செய்வீர்கள்? அதற்கு பப்ளிசிட்டி தேவையில்லையா?
பப்ளிசிட்டி வேணும் தான் நான் சொல்லுவேன். பப்ளிசிட்டி வேணாம்னு நான் சொல்லலை. இப்போ வந்து தேசிய விருது வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 சேனல், 50 இன்டர்நெட் எல்லாத்தையுமே வந்து டூலெட்டுங்க தான் ஒரு நாள் முழுக்க வந்து விளம்பரப்படுத்தப்பட்டது. டூலெட்டுங்கிற ஒரு படம், திரைக்கு வராத ஒரு படம், இன்னைக்கு வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகமும் தெளிவு வந்துருச்சு. இப்போ அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கணிசமான மக்கள் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் இப்போ உள்ள சூழலில் எதையுமே விருதுங்கப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதுக்கு விருதுங்கிறது ஒரு அது ஒரு வெளிச்சமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த விருது இல்லை அப்படின்னா அந்த படத்தை நீங்க வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி விளம்பரப்படுத்த போறீங்கிறது ஒரு கேள்வி இருக்கு.
பிரம்மாண்டமாக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்று பார்த்து பழகிய தமிழ் ரசிகர்கள், இப்பொழுது உங்களுடைய திரைப்படத்தை நான் வாசித்த போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்று நான் வாசித்தேன். இந்த குறுகிய நேரத்தில் ஒரு திரைப்படத்தை தமிழ் ரசிகர்கள் எவ்வாறு ரசிப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்?
நிச்சயமா நினைக்கிறேன். என்னைக்குமே புதுசா வர்ற விஷயங்களை வந்து தமிழ் ரசிகர்கள் உலகத்தில் இருக்க சினிமா பார்வையாளர்கள் அனைவருமே புதுசா ஒருத்தர் முயற்சி பண்றாரு, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குன்னு போய் கண்டிப்பா அதை வரவேற்றுருக்காங்க. நீங்க அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் முன்னாடி இருக்கு, பெரியதெல்லாம் இல்லை. இப்ப ஆங்கில படங்கள் பாக்குறாங்க, 1.5 மணி நேரம் பாக்குறாங்க, அதே திரை அதே பார்வையாளர்கள் தான் இந்த படத்தையும் பாக்குறாங்க. அப்ப லாங்குவேஜ் மாறி இருக்கு, மொழி மாறி இருக்குங்கிறதுனால அவங்க யாரும் வந்து எங்க படம்னா 2 மணி நேரம் போகணும் அப்படின்னா யாருமே கேட்கல. சொல்ற விஷயத்தை நேர்மையாக ஹானஸ்டாக சுவாரஸ்யமாக எனக்கு சொல்றீங்களா, நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த 1.5 மணி நேரத்தை நீங்க எனக்கு என்கேஜ் பண்ணீங்களா அப்படிங்கிறது அப்ப விஷயமா இருக்கு. அப்படிங்கும் இந்த படம் கண்டிப்பா பார்க்க வர்றவங்களோட ஒரு பெரிய அனுபவத்தை பார்வை அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இயக்குனராக நீங்கள் இயக்கிய முதல் படம், இதற்கு முன்னர் நீங்கள் ஒளிப்பதிவாளராக பல திரைப்படங்களில் முன்னணி இயக்குநர்களின் திரைப்படங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்வதென்றால் இயக்குனர் பாலா அவர்களின் திரைப்படம் பரதேசி, தாரை தப்பட்டை போன்ற திரைப்படங்களில் நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் உங்களுடைய திரைப்படத்தை நீங்கள் இயக்கும் போது இதில் தாக்கம் செலுத்தியதா?
நான் இதுவரைக்கும் ஒட்டுமொத்த படத்துக்கும் நான் எடுத்துக்கிற படத்துக்கும் உள்ள பொருளடக்க ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை. சினிமா என்பது நீங்க ஒரு சமையல் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது, அந்த சினிமா வந்து எப்படிலாம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி சமாளிக்கப்படுது, ஏன்னா அது ஒரு விதமான இயக்கங்கள், ஒரு விதமான மேனேஜ்மெண்ட் அது இருக்கு. அது எல்லாமே நான் அதை வந்து நான் அடிப்படையா சினிமா கூட இருக்கும்போது அதை தான் நம்ம கத்துக்கிறோம். படம்னா எடுக்கும்போது இப்போ நான் இன்னொரு படத்தை கூட நான் டூலெட்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். இப்போ நீங்க 100 படங்கள் எடுத்திருந்தா கூட 101 படம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முதல் படமா தான் அது இருக்கும். அதுதான் சினிமா உள்ள சவால்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது டூலெட் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றிருக்கும் இயக்குனர் செழியனுடனான நேர்காணல். தமிழ் ரசிகர்கள் அவர்களுடைய ரசனை எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
தமிழர்கள் எப்பவுமே நான் சொல்றேன், தமிழர்கள் வந்து எல்லா கலைகள்லேயுமே முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. கட்டிடக்கலையில நம்ம முன்னோடிகள், சிற்பக்கலையில முன்னோடிகள், ஓவிய கலையில இருந்திருக்காங்க, இசையில தமிழுக்கும் ஒரு இசை மரபு இருக்கு. திரைப்படம் என்பது இந்த கலைகள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு நம்ம இயங்கிட்டு இருக்கு. இது நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு ஹாலிவுட்ல இருந்து வர்ற படங்களையோ இல்லை ஒரு ஆக்ஷன் படங்களையோ ஒரு ஒரு ஃபார்முலேட்டட் சினிமா சமன்பாடுக்குள்ள இயங்குற ஒரு சினிமா திரும்ப 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 காட்டி அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இது இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நம்மளோட ரசனையை வந்து மருந்து வச்சுருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் சினிமா வந்து அவங்க ஒரு புதிய ஒரு விஷயத்த திறந்துக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் உலகத்தில் எடுக்கும்போது தமிழ்ல ஏன் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒரு 20 வருஷமாவே இருக்கு. ஆனா ஏன் நம்ம இந்த மாதிரி எடுக்கல, ஏன் நம்ம திரும்ப திரும்ப பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், இவ்வளவு வன்முறைகளை பயன்படுத்துறோம், இவ்வளவு வண்ணங்களை பயன்படுத்துறோம், இவ்வளவு பொருட்செலவுல எடுக்கிறோம், ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் வருது. அப்போ நான் என்னை எப்படி பார்க்குறேன்னா, நான் சராசரியான ஒரு தமிழ் சினிமா பார்வையாளன் தான். என்ன மாதிரி தான் நான் மற்றவங்களையும் பார்க்குறேன். அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவங்க ரசனை இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சு எடுக்கப்படுற படங்கள் தான் நீங்கள் சொல்கிற வணிக சினிமா. அவங்க புத்திசாலிகள், அவங்க வரவேற்பாங்க அப்படின்னு நினச்சி எடுக்கப்படுற படங்கள் தான் நான் எடுத்த மாதிரியான இண்டிபெண்டன்ஸ் சினிமா. அதை கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்க, கண்டிப்பாக வரவேற்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களின் பாவனை அதிகரித்திருக்கிறது, பெரிய அளவில் பெருகி இருக்கிறது என்று சொல்லலாம். இது தமிழ் சினிமாவிற்கு வரமா சாபமா எப்படி பார்க்கிறீர்கள்?
அதாவது எல்லாரும் ஒரு விஷயத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு. முன்னால வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு ஒரு பத்திரிகையில நீங்க விமர்சனம் எழுத முடியும், அல்லது நண்பர்களுக்கு போன் பண்ணி சொல்ல முடியும், அல்லது SMS அனுப்ப முடியும். ஆனா இப்ப வந்து படம் பார்த்துட்டுமே இந்த படம் வந்து நல்லா இல்லை, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. அது அவங்களோட சுதந்திரமா தான் நான் பாக்குறேன். அது வந்து நான் வரமா இருக்கிறதுனாலயோ சாபமா இருக்கிறதுனாலயோ நம்ம பாதிக்கணும்னு நான் கருதலை. ஏன்னா அது அவங்களோட வெளிப்பாடு. அது டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகு நீங்க அதை வந்து குறை சொல்றதோ, இது வந்து இப்போ வளர்ந்துருக்கிறதுனால எங்களோட சினிமா வந்து குறை சொல்றாங்க, இல்லை வளர்ந்துருக்கிறதுனால ஒரு படத்தை வந்து இங்க ஓட்ட முடியுது அப்படின்னா நான் நினைக்கல. ஒருத்தர் பிடிக்கிற படம் அவங்க ஒரு மோசம்னு ஒரு படத்தை எழுதலாம், அதனால வந்து அவங்களோட நண்பர்கள் நாலு பேர் வேணா பார்க்காம இருக்கலாம். அதை இன்னொருத்தர படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு திரும்ப அங்கே போய் பார்க்க தான் போறாங்க. இன்னொன்று ஒட்டு மொத்தமா ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு படத்தை பற்றி மோசம் மோசம் எழுதி அப்படி காலி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா நல்ல விஷயத்தை மனிதர்கள் பார்க்கும்போது அவங்க உண்மையை கண்டிப்பா பதிவு விடுவாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பிடிக்காத படங்களை பிடிச்சிருக்குன்னு எழுதிய நண்பர்களும் இருக்காங்க, நல்ல படங்களை மோசம் எழுதிய நண்பர்களும் இருக்காங்க. அதனால அது நம்ம வரம் சாபமும் பார்க்க தேவையில்லை, ஒரு வகையில சினிமாவுக்கு உதவுன்னு தான் நினைக்கிறேன்.
உங்களுடைய பார்வையில் சமூக வலைதளங்களில் வருகின்ற அந்த கருத்துக்கள் நேர்மையானதாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்களா? ஏனென்றால் அதன் மீது வைக்கப்படுகின்ற முக்கியமான விமர்சனம் என்னவென்றால் அதில் விமர்சிப்பவர்கள் நேர்மையாக அதுகளை செய்வது இல்லை, அதில் ஒரு உள்நோக்கத்துடன் சில படங்கள் மீது தாக்கங்கள் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது.
அது உண்மைதான், நீங்க சொல்ற விஷயம் நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு வகையில வந்து ஒரு மார்க்கெட்டை மாறி அது ஒரு குறிப்பிட்ட சார வந்து ஒரு படம் வரும்போது தப்பான படம் விமர்சிக்கிற தன்மைதான் இருக்கு. ஆனா அதையும் கடந்து சினிமாக்கள் வந்து நல்ல சினிமாங்கிறது ஓடிட்டாரு, அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன். நீங்க வந்து ஒரு கவனத்தை திசை திருப்பிருக்கா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு படம் வரும்போது இந்த படம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு திசை திருப்பிருக்கா ஒரு கூட்டம் நீங்க சொல்ற மாதிரி நேர்மை இல்லாத வழியில முயற்சி செய்யலாம், அது உண்மைதான். ஆனா அது வந்து பெரிய அளவுல பாதிக்கிறாங்க நான் நம்புறேன். நம்ம செய்யற வேலையை நேர்மையாக கடும் சிறப்பையோட ஒரு உழைப்பா நீங்க வந்து ஒரு ஹானஸ்டா நேர்மையா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா அது எந்த விமர்சனங்களும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறதா நீங்க வரலாறு உங்களுக்கு பாடம்.
உங்களுடைய திரைப்படம் பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவோம். டூலட் திரைப்படம் பற்றி சொல்லுங்கள், அதில் நீங்கள் தெரிவு செய்த நடிகர் நடிகைகள் பற்றி சொல்லுங்கள். எவ்வளவு காலம் உங்களுக்கு எடுத்தது இந்த திரைப்படத்தை எடுத்து முடிப்பதற்கு?
இந்த படத்தில் வந்து நான் அந்த கதையை எழுதி முடிச்ச உடனே இந்த படத்துல யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது இந்த கதைக்கு பொருத்தமான அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான மூலங்களை நான் தேடாரன். ஏன்னா பிரபலங்களுக்கு பிரபலங்களை வச்சு இந்த படத்தை எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் முதல்ல நான் தெளிவாயிருக்கேன். இதே புதுமுக நடிகர்கள் நடிக்கும்போது முதல் பார்க்குற முதல் ஃப்ரேம்ல உங்களை மிக சரியா ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கதைக்குள்ள நீங்க போறதுக்கான யாரு இவர் இந்த படத்தில் நடிச்சவர் இந்த உருவத்தை மாத்தி நடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு இயல்பான மனிதரா இருக்காரு அப்படிங்கிற நீங்களே கணக்குல உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து இருந்தோம். அதுக்காக நான் ஒரு புதுமுகங்கள் தான் இந்த படத்துல இருக்கணுங்கிறத நான் முதல்ல நான் தெளிவா இருப்பேன். அப்புறம் அதுக்கான முகங்களை தேடும்போது எனக்கு என்னோட உதவியாளர் சந்தோஷோட ஞாபகம் வந்தது. அந்த சந்தோஷம் நடிக்க வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுக்கு வந்து இதுல ஆச்சரியம் என்னன்னு நடிப்போம் அவனுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நான் சொன்னேன் நீ நடி நீ சரியா இருக்க நீ நடிக்கிறீங்க அதனால முடியல, நீங்க சொன்னா நான் நடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லைண்ணே நீ நடிப்பா அப்படின்னு சரியாயிருக்கேன். அப்புறம் தமிழ் அடையாளம் உள்ள நம்ம முகம் இருக்க தெரிய ஒரு பொண்ணு வேணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷீலாவை பார்த்தேன். ஷீலாவை பார்த்துட்டு பேசணும் கணவரும் வந்தாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பையனுக்கு 4.5 பையனுக்கு அம்மாவை நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் நான் சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்னு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த சின்ன பையனை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா இவங்க ரெண்டு பேரோட சாயுது அந்த குழந்தைக்கு இருக்கணும். ஏன்னா ரியலிஸ்டிக்காக நீங்கள் படம் பண்ணும்போது இவங்க குழந்தைங்க நம்பரமாக இருக்கணும், வழக்கமான சினிமாவில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சிறப்பாக நல்ல புண்டா அப்படி பல பலன்னு ஒரு குழந்தை வேணாம், இவங்களோட குடும்ப தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளியாக நோஞ்சானா இவங்க சாயலில் இருக்கக்கூடிய ஒரு பையனை தேடலாம். அது தருங்கிற ஒரு பையன் வந்து குட்டி பையன் கிடைச்சான். அவங்க வச்சு நாங்கள் என்ன செய்யணும் 3 நாங்கள் வர வச்சு கதையை வந்து நான் முடிச்சு அவங்களுக்கு படித்து காமிச்சு அவங்க 3 ஒரு 10 அப்படியே நீங்கள் சாயங்காலம் வாங்க ஒன்றுமே அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் இல்லை, நீங்கள் சும்மா அதே வண்டியில் போயிட்டு வாங்க ஒரு கடைக்கு போங்க ஒரு கடற்கரைக்கு போங்க அப்படியே சுற்றிட்டு ஒரு 2 சுற்றிட்டு திரும்ப வாங்க அப்புறம் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு நட்பும் அன்பும் உருவாகிற மாதிரியான குறிப்பாக அந்த பையனுக்கு இவங்க 2 மேலேயும் ஒரு நட்பு வர்றது மாதிரியான வேலைகளை செஞ்சான். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் ஷூட்டிங் போகலாம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி படப்பிடிப்பு வந்து ஒரு 25-30 நாங்கள் அந்த படப்பிடிப்பை முழுக்க முடிச்சிட்டோம்.
மிக்க நன்றி இசலியன் அவர்களே, மீண்டும் உங்களுடைய தேசிய விருதிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.